கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 29 அத்தியாயம். வானதியின் நெஞ்சம். தன்னன் தனியவராய் கொடியவர் இருக்கும் இடத்தில் சென்று இப்படி சிக்கிக்கொள்ளலாமா என்று அவள் எண்ணும் போது, வந்தியத்தேவன் மாவீரன் எத்தகைய சோதனைகளில் நின்றும் இடையூறுகளில் நின்றும் மீண்டு வந்து விடுவான் என்ற நம்பிக்கையை கூட மறந்துவிட்டாள். படை வீரர்கள் பலர் சென்று கானகத்தை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே எதிர்ப்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்னும் போது அவள் உடல் சிலிர்த்தது. இதுவரையில் வேதனை வசப்படாத இதயம் இப்போது பயத்தால் நடுங்கியது. வல்லவர் எனக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று எண்ணி அஞ்சினால் தன் உயிருக்கு உயிரானவருக்கு ஆபத்து என்பதை விட சோழ நாட்டின் நன்மைக்காக அல்லும் பகலும் உழைத்த மாவீரருக்கு ஆபத்து என்று எண்ணும் போது அவள் நெஞ்சை என்னவோ செய்தது. கண்கள் கலங்கி மாதேவி அதை பார்த்துவிட போகின்றாளே என்பதற்காக முகத்தை திருப்பி வாயில் பக்கமாக நோக்கினாள். அந்த இடத்தை விட்டே மெல்ல அகன்றுவிட வேண்டும் என்று எண்ணினாள். அதற்கு ஏற்றாற்போல நந்திபுரத்தில் நின்று செய்தி ஏந்தி கொண்டு வந்து நின்றான் பணியாள் ஒருவன். அவன் ஓலை ஏதும் கொண்டு வரவில்லை, ஆனால் மிகவும் முக்கியமான செய்தி கொண்டு வந்திருந்தான். இளைய பிராட்டிக்கு நம்பிக்கை மிக வாய்ந்த ஆள் அவன். அவனை பார்த்த உடனேயே அவசர செய்தி ஏதோ இருக்கிறது என்பதை இளைய பிராட்டி புரிந்து கொண்டு விட்டாள். அவன் வருவதற்கு முன்பே இளைய பிராட்டி அங்கு வந்து என்ன என்று வினவுவது போல் நோக்கினாள். வந்தவன் பணிவோடு, நேற்றிலிருந்து இளவரசிக்கு உடல்நிலை சரியில்லை தேவி, தங்களை உடனே அழைத்து வருமாறு ஆதுரசாலை தலைவர் கூறினார் என்றான். என்னையா? ஆம் தேவி, இளவரசியாரை கொடும்பாளூரிலிருந்து நேற்று யார் யாரோ வந்து பார்த்து போயினர். அதற்கு பிறகு இளவரசியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. தங்களை அழைத்தவாறு ஏதேதோ பேசிய வண்ணம் படுத்திருந்தார்.
சுமதி அருகில் இல்லையா? பணிப்பெண்கள் யாரும் அருகில் இல்லையா?
இருந்தார்கள். இளவரசி தங்களை பார்க்க வேண்டும் என்று வேதனையால் கூச்சலடிக்கின்றார். எதிரே வருபவர்கள் மீது சீறி விழுகிறார். இளைய பிராட்டி ஏதும் பேசாமல் சிறிது நேரம் நின்று விட்டாள்.
ஓ, சோதனைக்கு மேல் சோதனை! ஆண்டவன் என் இதய பலத்தை சோதிக்கின்றார் போலும்
என்று எண்ணிய இளைய பிராட்டி தூதன் பக்கம் திரும்பி,
நீ முன்னால் விரைந்து செல், நான் தொடர்ந்து வருகின்றேன் என்றாள்.
அவன் சற்று தயங்கி நின்றான். இளைய பிராட்டியின் பார்வையின் பொருளை கண்டவுடனேயே அவன் வணங்கிவிட்டு திரும்பினான். இளைய பிராட்டி வேகமாக தன் இருப்பிடம் சென்றாள். பழைய அறைக்கு உடனே புறப்படுவதற்கான ஆயத்தங்களை செய்யுமாறு பைரவியிடம் கூறிவிட்டு பஞ்சவன் மாதேவியை அழைத்தாள். பஞ்சவன் மாதேவியும் இளைய பிராட்டிக்கு வந்த செய்தி என்னவென்று அறியும் ஆவலோடு நின்றவள் தன்னை இளைய பிராட்டி அழைக்கின்றாள் என்றவுடன் விரைந்து வந்தாள்.
தேவி, நான் மிகவும் அவசர பணியொன்றுக்காக பழையாறை செல்கின்றேன். இளவரசர் வந்தால் உடனே பழையாறைக்கு வருமாறு தெரிவித்துவிடு என்றாள்.
பஞ்சவன் மாதேவி ஏதோ கூற வாயெடுத்தாள்.
எந்த அவசர காரியம் என்றாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு புறப்படுமாறு சொல்லிவிடும் என்றாள்.
பழையாறை நகரில் இளைய பிராட்டியாருக்காக கட்டப்பட்டிருந்த மாளிகையின் மேன்மாடத்தின் சாளரத்தின் ஓரமாக இடப்பட்டிருந்த கட்டிலில் கொடும்பாளூரார் மகளும் அருண்மொழி தேவரை சாஸ்திர முறைப்படி மணந்தவளுமான இளவரசி வானதி தேவி படுத்துக் கொண்டிருந்தாள். நிறை மாத கர்ப்பிணியான அவளது முகத்தில் தனி பொலிவு திகழ்ந்தது. கண்ணுக்கு கீழே விளங்கிய கருவட்டங்களும் கன்னங்களும் சற்று வாடியிருந்தாலும் அவற்றில் வெண்ணிறம் படர்ந்திருந்தது இன்னும் அதிக அழகை அளித்துக் கொண்டிருந்தது. வயிற்றிலே மற்றொரு ஜீவன் வளர்வதற்கு அடைக்கலம் அளிக்கும் அந்த பெரும் உயிரின் பொலிவு முன் எப்பொழுதையும் விட சிறந்து திகழ்ந்தது. சிவந்த மேனியாள் என்ற வானத்தையை கூற முடியாது. மாந்தளிர் நிறம் கொண்ட அவள் முகத்தில் குழந்தை தன்மை எப்போதும் குடிகொண்டிருக்கும். அவளுடைய விழிகளில் மானின் மருட்சி கலந்திருக்கும். இளம் கன்றின் ஆவல் ததும்பி நிற்கும். தாய்ப்பசுவின் பாசம் நிறைந்திருக்கும். முத்து மாலையை அடக்கி வைத்திருக்கும் பேழையை போன்ற அதரங்களிலே எப்போதும் துடி போன்று இருந்து கொண்டே இருக்கும். பெண்ணிடம் தாய்மை தத்துவத்தை படைத்துவிட்ட ஈசன் முதன் முதலில் அவர்கள் அந்த பேச்சை அடையும் போது கருவிலே வளரும் குழந்தையை எண்ணி அந்த தாய் இன்ப நினைவையும் அந்த குழந்தை நல்லபடியாக வெளிவந்து நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டுமே என்ற கவலையும் அதனால் ஏற்படும் இடர்களுமாக பலவித உணர்ச்சிகளை அடைய வைத்து விடுகின்றார். குழந்தை தாயின் வயிறினும் சொர்க்க கமலத்தினின்று ஆசாபாசங்கள் நிறைந்த மண்ணிலே விழுந்தவுடன் எழுப்பும் ஒளி கேட்டவுடன் தாய் எல்லா நினைவுகளையுமே விட்டுவிடுகின்றாள். இதற்கு அரச குடும்பத்தவர்கள் மட்டும் விளக்கல்லரே. வானதி தேவி கருவுற்றிருக்கும் செய்தியை முதன் முதலில் அறிந்தவள் இளைய பிராட்டிதான். வானதிக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்க வேண்டும். அமைதியான இடத்தில் அவள் எந்தவித கவலையும் அடையக்கூடாது என்பதற்காகவே நந்திபுர மாளிகையை அவள் தேர்ந்தெடுத்தாள். இளைய பிராட்டியும் தஞ்சை நின்று பழையாறு என்னும் நந்திபுரம் வந்ததே ஒரு நொடி கூட வானதியை விட்டு பிரியக்கூடாது என்ற எண்ணத்தோடுதான். தஞ்சை பயணத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டு கடைசி வினாடியில் அதை மாற்றி வானதியின் எண்ணமான குழந்தை பண்டிதரை காணுவது என்பதையும் நிறைவேற்றி மீண்டும் நந்திபுரத்தை அடைந்தது எதற்காக? வானதி எந்தவித அதிர்ச்சியையும் அடையக்கூடாது என்பதற்காகத்தானே. வானதியின் மனத்தில் சஞ்சலம் புகுந்து விட்டது என்று இளைய பிராட்டி அறிவாள். ஆனால் அது வளர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கவில்லை.
சோழ அரியணையில் அருள்மொழியோடு சமமாக அமர்வதில்லை எனும் ஒரே ஒரு உறுதி செய்து அதையே திரும்பவும் திரும்பவும் சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர வானதியின் மனத்தில் வேறுவித குழப்பம் இல்லை என்றே இளைய பிராட்டி நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் வானதியின் மனம் இப்போது முன் எப்போதையும் விட சிக்கலறிந்ததாக இருந்தது. இதில் சந்தேகம் சேர்ந்துவிட்டது, பொறாமை குடிகொண்டு விட்டது, வெறுப்பும் வெகுளியும் கலந்துவிட்டன. அதனால் அவள் உடல் சோர்வுற்றது. முன்பே நலிந்திருந்த அவள் மனத்தில் கவலைகளும் சேரவே முன்பு அவள் உடலில் மறைந்திருந்த மயக்கம் வந்து சேர்ந்தது. அடிக்கடி தன்னை மறக்கும் நிலை ஏற்பட்டது. சிறிது நேரம் அப்படி நேரிட்டாலும் அருகில் இருக்கக்கூடிய தோற்றம் உண்டாயிற்று. அன்று வானதியை காண கொடும்பாளூர் பூதி விக்ரம கேசரி வந்திருந்தார். கலகலப்பற்ற பழையாறை நகரில் தன் மகள் இருப்பது கண்டவுடனேயே அவருக்கு சுருக்கென்றது. பெரும் மாளிகைதான், சுக சௌக்கியங்களுக்கு குறைவில்லை. சேடிகளும் பணிப்பெண்களும் சுற்றி நின்று இட்ட பணியை தட்டாமல் செய்கின்றனர். இளவரசி இளவரசி என்ற மதிப்பும் மரியாதையும் எங்கும் சூழ்ந்திருந்தன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன் மகளுக்கு ஏதோ குறைவு இருக்கிறது என்று பூதி விக்ரமகேசரி எண்ணினார். தாயில்லா பெண்ணான அவளை அரவணைப்பதற்கு தாயினும் மேலான ஓர் ஆதரவு கரம் தேவை என்பதை உணர்ந்தார். இவ்வளவு காலம் அதை அளித்து வந்த இளைய பிராட்டியார் அவளை பிரிந்து தஞ்சைக்கு சென்றிருப்பது அவருக்கு பெரும் குறையாகப்பட்டது. மகளே என்று அழைத்துக் கொண்டு விக்ரமகேசரி வானதி படுத்திருக்கும் இடத்தில் நுழைந்தார். அங்கும் இங்கும் சுற்றமுற்றும் பார்த்தார். ஏன் இருட்டறையில் படுத்திருக்கிறாய் மகளே? உன்னை ஏதாவது சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும் என்பது அவர்கள் எண்ணமா என்று கம்பீரமான குரலில் கேட்டார். வானதியால் அவ்வப்பொழுது மெல்ல எழுந்து நடமாட முடிந்தது. வானதி மஞ்சத்திலிருந்து எழ முற்பட்டாள்.
வாருங்கள் அப்பா, எப்பொழுது வந்தீர்கள்
என்று வரவேற்றாள். பிறகு தொடர்ந்து
சிறையா சிறை என்று என்னவோ கூறினீர்களே
என்று கேட்டாள். ஆ மகளே, உன்னை இருள் சிறையில் கொண்டு வந்து யாரும் கவனிக்காத இடத்தில் விட்டுவிட்டார்களே என்று கேட்டேன். வானதி வியப்பால் அவரை நோக்கினாள். தந்தை தான் பேசுகிறாரா? ஆம், அவளுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. கொடும்பாளூரார்கள் சோழ நாட்டின் மீது மதிப்பு மரியாதையும் மிகுந்தவர்கள் என்பது உலகம் அறிந்தது. அதிலும் பெண் கொடுத்ததன் மூலம் சோழ நாட்டிற்கும் கொடும்பாளூராருக்கும் உள்ள பிணைப்பை பலப்படுத்தி கொண்டனர் அவர்கள். தன் மகள் சோழ சாம்ராஜ்யத்து பேரரசியாக போகின்றாள் எனும் எண்ணத்தில் பெருமிதம் அடைந்த விக்ரமகேசரிக்கு சில நாட்களாக செவியில் வீழ்ந்து கொண்டிருந்தவை சீற்றத்தை வளர்த்து வந்தன. பழுவட்டரையர் இருந்தவரை அவரை பரம வைரியாக கருதியவர் அவர் இறக்கு முன்பு விரோத மனப்பான்மையை கைவிட்டு அவரை மரணப்படுக்கையில் சென்று கண்டார். மனத்திலே அவரை பற்றியிருந்த விரோத மனப்பான்மையை அகற்றிக் கொள்ளவும் முயன்றார். ஆனால் அவர் இறந்த பிறகுதான் அவர் அருண்மொழியிடம் பெற்றுக்கொண்ட வாக்குறுதி கொடும்பாளூர் அருக்கு தெரிய வந்தது. பழுவூர் குலம் விளங்குவதற்காக, அந்த வீர குலத்து சோழ அரியணையில் இடம் கிடைப்பதற்காக அருண்மொழியிடம் வாக்குறுதி பெற சிறிய பழுவட்டரையருக்கு என்ன துணிவு இருக்க வேண்டும்? அருண்மொழி இவ்வாறு மாறுவார் என்று கொடும்பாளூரார் கனவிலும் நினைக்கவில்லை. தன் மகள் தஞ்சைக்கு இளைய பிராட்டி அரவணைப்பில் வாழ வந்த போது அவளுக்கு சோழ நாட்டு இளவரசியாகும் பாக்கியம் கிடைக்கும் என்று அவர் எண்ணமில்லை. குந்தவையின் அபிமானத்தை பெற்றாள் வானதி. இளைய பிராட்டியின் அரவணைப்போடு கூட அருண்மொழியின் அன்பையும் வானதி பெற்ற போது கொடும்பாளூரார் கொண்ட பெருமைக்கு எல்லை இல்லை. அருண்மொழிக்கு பட்டத்துறவி கிடைக்கக்கூடாது என்று சிலர் சதி செய்ய முயன்ற போது கொடும்பாளூர் வேளார் கர்ஜனை புரிந்தார். படைகளை திரட்டவும் தொடங்கிவிட்டார். ஆனால் இளைய பிராட்டியின் முன் யோசனைப்படி அருண்மொழி கடல் கடந்த நாடுகளுக்கு புறப்படவும் வேளாரின் கோபபானத்துக்கு இறை ஏதும் கிடைக்கவில்லை. உரிமை கொண்டே இருந்தார். இளைய பிராட்டியை சந்தித்த போது தன் குமுறலை வெளியிடவும் தயங்கவில்லை. ஆனால் ராஜதந்திரம் கைவரப்பெற்ற குந்தவையோ மெல்ல புன்னகை புரிந்தவாறு கொடும்பாளூரார் மேலே பேச வழியில்லாமல், ஆற்று நீரை வெள்ளமா கொண்டு போய்விடும், தங்கள் மகள் என்று பேரரசியாக போகின்றாள் என்று சோழ நாடே காத்துக் கொண்டிருக்கிறது. கருணை உள்ளம் படைத்த அவள் சக்கரவர்த்தினியானால் மக்களுக்கு பெருமகிழ்ச்சிதானே? நானே தடை செய்தால் கூட மக்கள் சும்மா விடமாட்டார்கள். தங்கள் மாப்பிள்ளை கடல் கடந்த நாடுகளுக்கு பொழுதுபோக்க போகவில்லை. சாவகம், புட்பகம், சீனம் முதலிய நாடுகளுக்கு சென்று பல துறைகளிலும் அறிவும் அனுபவமும் பெற்று வருவார். அதனால் தங்களுக்கு பெருமைதானே? ஆனால் தங்கள் மகளிடம் சொல்லி வையுங்கள். பைத்தியக்காரத்தனமாக அவள் ஏதோ சபதம் செய்திருக்கின்றாள். அதை பிடிவாதமாக வற்புறுத்தப் போகின்றாள். அதுதான் பட்டத்துரிமை தனக்கு வேண்டாம் என்பது என்று கூறினாள். கொடும்பாளூர் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, தேவி, தங்களுக்கு எது நியாயம் என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். என் மகளை தங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று கூறி விருட்டென்று போய்விட்டார். அப்போது போனவர் பிறகு தன் மகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவில்லை. அவளுடைய உடல்நிலை பற்றியும் சுகத்தையும் பற்றியும் மட்டும் விசாரித்துக் கொண்டிருந்தார். இப்போது நிலைமை முற்றிலும் மாறி விசித்திர விசித்திரமாக அவர் கேள்விப்படத் தொடங்கிய பிறகுதான் அவர் தன் மகளை சந்திக்க நந்திபுரம் வந்தார். வானதி கருவுற்றிருக்கின்றாள் என்று அவருக்கு தெரியும். பிறந்த வீட்டிற்கு அழைத்து சென்று சீராட்ட யார் இருக்கின்றார்கள்? பெற்ற தாய்க்கு மேல் அன்பை பொழியும் இளைய பிராட்டி இருக்கும் போது கொடும்பாளூருக்கு அழைத்து செல்வானேன் என்று சும்மா இருந்து விட்டார். ஆனால்
இளைய பிராட்டி வானத்தியை விட்டுவிட்டு தஞ்சையில் இருப்பதையும், அருள்மொழி வானத்தியோடு தங்கியிராமல் எங்கெல்லாமோ அலைவதையும், அவர் பழுவூர் மகளை மணப்பதாக கொடுத்த வாக்குறுதியையும் கேள்விப்பட்ட பிறகு அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. வானத்தியை பார்த்தவுடன் அவருக்கு சோழ நாட்டின் மீது ஆத்திரமாத்திரமாக வந்தது. சிறையில்லாமல் இது என்னவென்று நினைக்கின்றாய் பேதை பெண்ணே? உன்னை எங்கே இருக்கு விட்டுவிட்டு அரண்மொழிக்கு அங்கே பழுவூர் மகளை திருமணம் முடித்துவிட திட்டமிடுகின்றார்கள் தெரியுமா என்று கொடும்பாளூரார் கூவினார். வானதி தந்தையை நோக்கினாள். பஞ்சவன் மாதேவி தன் வாழ்வில் குறுக்கே நிற்கப் போகின்றாள் என்பது அவள் உணர்ந்ததே. ஆனால் இன்பவள்ளியும் பஞ்சவன் மாதேவியும் போட்டி போட்டு கடைசியில் ஒருவராலும் இளவரசரின் இதயத்தில் அமர முடியாது சரிந்து விடுவார்கள் என்றுதான் எண்ணியிருந்தாள். இளைய பிராட்டியார் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார்கள் என்று நம்பினாள். ஆனால் தந்தை வந்து கூறுவது திடுக்கிட வைக்கிறது. மெய்யாக என்னை சிறையிலிட்டிருக்கின்றார்களா? குழந்தாய், உன்னை விட்டு இன்னும் குழந்தைத்தனம் போகவில்லையே. வெளுத்ததை பால் என்று இன்னும் நீ நம்புகிறாயா மகளே? உன்னை தள்ளிவிட்டு பழுவூர் பெண்ணை அரியணையில் அமர்த்த வழி செய்கின்றார்களடி. கொடும்பாளூரார் பதறினார். வானத்தி அமைதி நிறைந்த குரலில், செய்யட்டுமே, அரச பீடம் யாருக்குதான் வேண்டும் என்றாள். கொடும்பாளூரார் திடுக்கிட்டு, என்ன சொன்னாய்? அரச பீடம் யாருக்கு வேண்டுமா? எனக்கு வேண்டும், என் மகளுக்கு வேண்டும், என் மகள் வயிற்றில் பிறக்கும் சந்ததிக்கு வேண்டும். சோழ நாட்டிற்கு எங்கள் குலம் உழைத்ததற்கு பரிசாக ஏழேழு தலைமுறைக்கு சோழ அரியணை உரிமை வேண்டும் என்று முழங்கினார். பழுவூர் மட்டும் சோழ நாட்டிற்கு துண்டாற்றியதில் சளைக்கவில்லையே. பழுவூர் அறை பற்றி பேசாதே. இறந்தவரை பற்றி தவறாக எதுவும் பேசக்கூடாது என்று கூறுவார்களானால், பழுவேட்டரையர் இறந்தும் கூட ஆவி ரூபத்தில் வந்து கொடும்பாளூராருக்கு இடையூறு செய்து கொண்டிருப்பார். அவர் நமக்கென்ன இடையூறு செய்ய முடியும்? இன்னும் என்ன இடையூறு செய்ய வேண்டும்? தன் மகளை மணந்து கொள்ள வேண்டும் என்று இளவரசரிடம் சத்தியம் வாங்கியிருக்கிறார்.
வாங்கிட்டுமே. பஞ்சவன் மாதேவி மிகவும் நல்லவள். இளவரசரும் ராமபிரான் அல்லரே. ஏகபத்னி விரதம் காக்க.
ஓஹோ,
அரச குடும்பத்து பெண்ணை அவர் மணப்பதில் எனக்கு தடையில்லை. அரசர்கள் பல தாரங்களை மணப்பது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லையே.
தர்மசாஸ்திரம் எப்போது தர்மசாஸ்திரம் கட்டாய் மகளே? அந்த தர்மசாஸ்திரம் உனக்கு யமனாய் வரும் போது அதை எதிர்த்து தாக்க வேண்டாமா? கொடும்பாளூரார் ஆவேசத்தில் இப்படி பேசிவிட்டார். யமன் பஞ்சவன் மாதேவியை அருண்மொழி மணப்பது வானத்திற்கு எப்படி யமனாக வந்து முடியும்? வாக்கிலே ஏதாவது சனி இருக்கிறதா? ஆத்திரத்தில் என்ன பேசுகிறோம் என்பது அறியாது பேசிவிட்டோமோ? அமங்கல சொற்களை ஏன் நான் உரைக்கிறது? தந்தையின் தடுமாற்றத்தை வானத்தி புரிந்து கொண்டு விட்டால் உண்மையிலேயே தந்தை கூறுவதில் அவசரமும் ஆபத்தும் நிறைந்திருக்கின்றன என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.